தாராயோ.
இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தின் தமிழ் தென்றல் வானொலி. வாரம் தோறும் காலை ஞாயிறுகளில் உங்களை வந்தடைய காத்திருக்கின்றது தமிழ் தென்றல். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிதான நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு வணக்கம் கூறி நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம்.
தேவையான மருந்து கிடைக்கவில்லையே என்ற கவலையை விடுங்கள். உடற்பயிற்சி என்பதும் மருத்துவம், நோன்பு என்பது மருத்துவம், இயற்கை உணவே மருந்து, சிரிப்பு ஒரு மருந்து, காய்கறிகளே ஒரு மருந்து, தூக்கமே மருந்து, சூரிய ஒளியே மருந்து, ஒருவரை நேசிப்பது மருத்துவம், நேசிக்கப்படுவதும் மருத்துவம், நன்றி உணர்வு என்பது மருத்துவம், குற்றத்தை மன்னிப்பது மருத்துவம், தியானம் என்பதும் மருத்துவம், கடவுளை பற்றிய தத்துவங்களை படிப்பதும் மருத்துவம், பாடுவதும் ஆடுவதும் துதிப்பதும் மருத்துவம், சரியான நேரத்துக்கு சாப்பிடுவதும் மருத்துவம், சரியாக சிந்திப்பதும் சரியான மனநிலையுடன் இருப்பதும் மருத்துவம், தன்னை நம்புவதும் மருத்துவம், நல்ல நண்பர்கள் இருப்பதும் மருத்துவம், தன்னை மன்னிப்பதும் மற்றவர்களை மன்னிப்பதும் மருத்துவம். இந்த மருந்துகளை போதுமான அளவு எடுத்துக் கொள்ளுங்கள். மருந்தகங்களின் மருந்து உங்களுக்கு அரிதாகவே தேவைப்படும். நன்றி, வணக்கம்.
சிரிக்க தெரிந்தால் போதும், துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும். சிரிக்க தெரிந்தால் போதும், துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும். சிரிக்க தெரிந்தால் போதும்,
சிரிக்க தெரிந்தால் போதும், துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும். சிரிக்க தெரிந்தால் போதும், துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும். சிரிக்க தெரிந்தால் போதும்.
வனத்துக்கு அழகு
பசுமை,
வார்த்தைக்கு அழகு
இனிமை,
குளத்துக்கு அழகு
தாமரை, நம் முகத்துக்கு அழகு புன்னகை.
வனத்துக்கு அழகு
பசுமை,
வார்த்தைக்கு அழகு
இனிமை,
குளத்துக்கு அழகு
தாமரை, நம் முகத்துக்கு அழகு புன்னகை. சிரிக்க தெரிந்தால் போதும்,
இரவும் பகலும் உண்டு வாழ்வில் இளமையும் முதுமையும் உண்டு. இரவும் பகலும் உண்டு வாழ்வில் இளமையும் முதுமையும் உண்டு. தெரிந்தால் போதும்,
உயர் நெருங்காது நம்மை ஒரு போதும்.
சிரிக்க தெரிந்தால் போதும். இதை புரிந்தவர் அடைவது கழிப்பு.
உறவை வளர்ப்பது
அன்பு,
நிறைவை தருவது
பண்பு,
பொறுமையை அளிப்பது
சிரிப்பு. இதை புரிந்தவர் அடைவது கழிப்பு.
சிரிக்க தெரிந்தால் போதும்,
வந்திடும் அவனால் தொல்லை, நீ சிந்தித்து பாரியன் சொல்லை. வந்திடும் அவனால் தொல்லை, நீ சிந்தித்து பாரியன் சொல்லை. சிரிக்க தெரிந்தால் போதும்,
இலக்கியச்சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் வடமொழி இலக்கியங்களுக்கும் தமிழ் இலக்கியங்களுக்கும் உள்ள சில வித்தியாசங்களை பார்ப்போம். இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கட்டுரை என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வால்மீகியின் ராமாயணத்தில் இராமன் தன் மனைவியை சந்தேகித்து தீயில் இறக்க பணிக்கின்றான். அதற்கு பிறகு கூட ஊராரின் சந்தேகத்தை காரணம் காட்டி கற்பிணியான தன் மனைவியை வனத்துக்கு அனுப்பிவிடுகின்றான் கணவன். அங்கேயே குழந்தைகள் பெற்று வனத்திலேயே வாழ்கின்றாள் சீதை. இரண்டு குழந்தைகள் வளர்ந்து ஊர் திருப்பியதும் மடிகிறாள். இது ராமாயணம். இன்னும் ஒரு காப்பியத்தில் ஒரு அழகிய இளம் மங்கை அவளுக்கு முதிர்ந்த கணவன், மனமுவந்து வாழ்கின்றான். கணவன் குஷ்டரோகியாகின்றான். அதற்கு பிறகும் அவளுக்கு வெறுப்பு ஏற்படவில்லை. தன் கணவை தோளில் தூக்கிச் சென்று தாசியின் வீட்டுக்கு செல்கின்றான். இது இன்னொரு பதிவிரதையின் கவிதை. இவையெல்லாம் வடமொழி இலக்கியங்கள். இப்போது சில தமிழ் இலக்கியங்களை பார்ப்போம். தன் கணவனை செய்யாத குற்றத்திற்காக கொலை செய்துவிட்டது அரசு. தன் கோபத்தீயால் ஒரு நகரத்தையே எரிக்கின்றாள். தன் உள்ளத்து எரிச்சல் பற்றி எரிகிறது என கெக்கலிட்டு செரிக்கின்றாள். ஆவேசமாகிய இருத்தபடியே வேகமாக நடந்து சென்று அனைத்தும் எரிந்து விட்டதா அல்லது இன்னும் மிச்சமிருக்கிறதா என்று பார்க்கிறாள். இது கண்ணகியின் கதை சிலப்பதிகாரத்தில். அவள் ஒரு பேரழகி. அவள் அழகில் கவரப்பட்டு ஒரு இளவரசன் தன் காதலை அவளிடம் கூறுகின்றான். அவன் வலக்கையில் வாங்கி இடக்கையில் தூரம் வீசிவிட்டு சரணமற்று நடக்கின்றாள். ஆபால் இளவரசரும் அவளை விரட்டவில்லை, ஆபாச படமெடுத்து மிரட்டவில்லை. அவள் உணர்வுக்கு மதிப்படைத்து சென்று விடுகிறான். இது மணிமகளை. அவள் கணவன் அவளை கொல்வதற்காக திட்டமிட்டு மலை உச்சிக்கு அழைத்து செல்கின்றான். அவளும் விவரமறியாது கூடவே செல்கின்றாள். மலை உச்சியை எட்டியதும் தான் தெரிகின்றது இவன் தன்னை கொலை செய்ய அழைத்து வந்திருக்கிறான் என்று. இறுதியாக கடவுளிடம் பேசுகின்றாள். நீ என்னை கொல்லத்தானே அழைத்து வந்திருக்கிறாய். நான் மடிவதை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஒரே ஒரு வேண்டுகோள்தான். என் கணவர் நீங்கள். உங்களை மூன்று முறை சுற்றி வந்து காலில் விழுந்து ஆசி வாங்கினால் மோட்சம் செல்லும் பாக்கியம் கிட்டும் எனக்கு என்று கணவனிடம் சொல்கின்றாள். அட, அதனால் என்ன? தாராளமாக சுற்றி வா என்று கணவனிடம் சொல்ல அப்படியே சுற்றுகின்றாள். ஒரு ஆண் என்ன செய்தாலும் அவனுக்கு சேவகம் செய்வதே பெண்ணின் பணி என்பதனை சொன்னதுதான் வடமொழி இலக்கியங்கள். அவன் ஆணோ கணவனோ அரசனோ ஆண்டவனோ அநீதி என்றால் அறம் தவறினால் அடங்காதே, அவனை எதிர்த்து போராடு என்பதை போதிப்பதுதான் தமிழ் இலக்கியங்கள். தமிழ் மொழி எப்போதுமே பெண்களை கொண்டாடுவது. உலகம் முழுவதே பெண்களை காலுக்கு கீழே வைத்திருந்த காலகட்டத்தில் பெண்களை மேன்மை மிகு பொக்கிஷமாக போற்றி போன்றது தமிழ் சமூகம். சங்க காலத்திலேயே 47 பெண் எழுத்தாளர்களை கொண்டது உலகிலேயே தமிழ் சமூகம் மட்டும்தான். உலக மொழிகளின் தாயென கூறிக்கொள்ளும் கிரகத்தில் கூட 7 பெண் கவிஞர்கள் தான் உண்டு. சமஸ்கிருதத்தில் ஒரு பெண் எழுத்தாளர் கூட கிடையாது. சமஸ்கிருதத்தை வாசிக்கவோ பேசவோ கூட பெண்களுக்கு உரிமை கிடையாது. ஆனால் கீழடி போன்ற இடங்களிலிருந்து கிடைத்ததில் தங்கத்திலும் பானை ஓடுகளிலும் பெண்களின் பெயரை பொறித்து குழந்தும் அளவிற்கு தமிழ் சமூகம் நாகரிகம் கொண்டது. ஆண்டாண்டு காலமாக பெண்களை போற்றி புகழ்ந்து கொண்டாடியது நம் தமிழ் சமூகம். தமிழ் சமுதாயம் இன்றும் நிலைத்து இருப்பதற்கு காரணம் பெண்களை கொண்டாடியதால் தான். பெண்கள் உலகத்தின் ஆணி வேர்கள், அவர்களை கொண்டாடுவோம். இந்த கவிதை, இந்த கட்டுரை தமிழ் இலக்கியங்களுக்கும் வடமொழி இலக்கியங்களுக்கும் உள்ள வித்தியாசங்களும் அவற்றில் பெண்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதையும் தெரிவிக்கின்றது. நன்றி, வணக்கம் நேயர்களே.
சிந்தனை செய் மனமே, சிந்தனை செய் மனமே, தினமே சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனை. சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகன்றிடுமே சிவகாமி மகனை சண்முகனை. சிந்தனை செய் மனமே, மனமே. செந்தமிழ் கருள்யான தேசிக நெய் ஞான தேசிக நெய் சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகழ்ந்திடுமே சிவகாமி மகனை கண்முகனை. சிந்தனை செய் மனமே, மனமே. தகதியில் உழந்தனை கந்ததம் மூவாசை தகதியில் உழந்தனை அமரச சன்மார்க நெரிசனை மறந்தனை. அமரச சன்மார்க நெரிசனை மறந்தனை அந்தகள் வரும்போது அவனியில் யார் துணை. அந்தகள் வரும்போது அவனியில் யார் துணை. ஆதலினாகின்றேன் அருமறை பரவிய சரவண பவகுகனை. சிந்தனை செய் மனமே, செய்தால் தீவினை அகழ்ந்திடுமே சிவகாமி மகனை கண்முகனை. சிந்தனை செய் மனமே, மனமே.
அன்பு நெஞ்சங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு சுவாரஸ்யமான தகவல், இந்தியாவில் ரெய்ப்பூர் அப்படின்னு ஒரு மாநிலம் இருக்கு, ஒரு மாநகரம் இருக்கு ரெய்ப்பூர். அந்த ரெய்ப்பூர்லேருந்து 11 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கோயில் இருக்கான். நான் படித்தேன், என்ன கோயில்னா, நாய்க்கு ஒருத்தர் கோயில் கட்டியிருக்கிறார். அந்த நாய் மேல அவருக்கு என்ன மரியாதை, ஏன் கட்டினாருங்கிறதெல்லாம் ரொம்ப சுவையான செய்தி. நாய்க்கு ஒருத்தர் கோயில் கட்டியிருக்கு, என்ன காரணம்? இந்த ரெய்ப்பூர்ல ஒரு பெரிய பணக்கார வியாபாரி, மிகப்பெரிய பெரும் தன வணிகர் ஒருத்தர், தொடப்பச்செட்டின்னு பேர். அவர் பெரும் பணக்கார், அவர் அவர்கிட்ட கடன் வாங்கி சின்ன சின்ன வணிகர்கள்லாம் வியாபாரம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி துணி மூட்டை எடுத்துக்கிட்டு போய் தெரு தெருவா துணி விற்கிறவர். அவருக்கு கடன் தேவைப்பட்டிருக்கு. அவருக்கு பணம் வேணுங்கிறதுக்காக இந்த தொடப்பச்சேட்டிக்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறார். இவர் கடன் கொடுத்துட்டாரு, அவருக்கு வியாபாரம் நொடிச்சு போச்சு. அந்த வியாபாரம் பண்ணி காசு வந்தா தானே கடனை கட்ட முடியும். கடன் கட்ட முடியல அவரால். அவருக்கு கொஞ்சம் வருத்தம். இந்த பெரிய வியாபாரி போய் மிரட்டுறாரு, வீடா போய் கடன் கொடுக்கறதுக்கு வெக்கு இல்லையே, எல்லாம் மனுஷனாடா, எத்தனை தடவை முடியும். அவருக்கு ஒரு மான உணர்ச்சி. உடனே ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டார், டக்குன்னு ஒரு சின்ன செயின் அவர்கிட்ட, அந்த செயின் எடுத்து இந்த தொடப்பு செட்டிகிட்ட கொடுத்துட்டார். கொடுத்துட்டு நீங்க வச்சுங்க, நான் அந்த கடனை கொடுத்துட்டு அப்புறமா அந்த செயினை வாங்கிக்கிறேன். மானம் அவன் காணாதுங்கிறான். இந்த செயின் மட்டும் எப்படா போறோம், கொடுக்க வேண்டிய பணத்துக்கு காணாது அப்படி. அவர் ரொம்ப விசுவாசமா பாசமா ஆசையா வளர்த்த ஒரு நாய், இதையும் கூட்டுமோங்கிட்ட. இது ரொம்ப நல்ல நாய், ரொம்ப பாசமான நாய், என்னை விட்டுட்டு இருந்ததே கிடையாது, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கூட்டி போய் உங்க வீட்டுல வச்சிருங்க, நான் பணத்தை கொடுத்துட்டு செயினையும் இந்த நாயையும் வீட்டுக்கு ரெண்டு போயிட்டார். அந்த நாயை கொண்டு போய் அவங்க வீட்டுல கட்டியிருக்கான். என்ன வேடிக்கை நடக்குது பாருங்க, இந்த வீட்டுல திருட வந்திருக்கிற, இது குலைக்குது. அந்த மாடியில நின்றுட்டு இருந்திருக்கிறாரு அந்த வியாபாரி, கறி துண்டு அதுக்கு மாறி அரைச்சிருக்கிறான். நாய்க்கு கறி போட்டாலும் பழமொழியை சொல்லுவான், கறியை வீசினா ஒரு துண்டு தொடங்கான் சார். அவன் அப்படியே நாய் கொதறி பயந்து போய் உழுந்து போட்ட சத்தத்துல எல்லாரும் ஓடியாந்து புடிச்சிட்டாங்க. இந்த வியாபாரி யோசிச்சார், பெரிய வியாபாரி யோசிச்சார், சே அவன் சொன்னது கரெக்ட், இந்த நாய் ரொம்ப நல்ல நாயின்னு சொன்னான், இது மட்டும் இல்லன்னா எனக்கு எவ்வளவு போயிருக்கும் இன்னைக்கு. என்ன பண்ண, அந்த சங்கிலி இருக்கு பாருங்க, அந்த சங்கிலிய அவனுக்கு திருப்பி கொடுக்கணும்னு நினைச்சான். பட் பெரிய மணிகள்ல போவானா இங்க இருந்து. உடனே என்ன பண்ண, அந்த நாய் கழுத்துல ஒரு பேப்பர்ல கட்டி விட்டான். இந்த மாதிரி உன் நாயை நான் விடுவிச்சிட்டேன், இது மாதிரி எனக்கு உதவிச்சது, திருடங்கிட்டேன்னு என் சொத்தா காப்பாத்திச்சு, இது மட்டும் இங்க இல்லையனா எனக்கு ரொம்ப பெரிய நஷ்டமா இருக்கும், நீ கொடுக்க வேண்டிய கடன் இத்தினோண்டு கடன், ஆனா அதுக்காக நீ கொடுத்த அந்த நாய் வந்து பெரிய நகையெல்லாம் எனக்கு மீட்டு கொடுத்துருச்சு, நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன், அதனால முதல்ல இந்த நாயை உங்ககிட்ட அனுப்பிச்சிட்டேன். அவுத்து விட்டு உங்க எஜமான வீட்டுக்கு போன உடனே அந்த நாய் பாஞ்சுக்கிட்டேன், ஏந்து எஜமானம்னா நின்று. இவன் மானஸ்டன், நாயை பார்த்த மாதிரி உனக்கு கோவம் வந்துருச்சு, நான் இன்னும் கடனை அடைக்கல, நீ அதுக்குள்ள இங்க வந்து நிக்கிறியே, ஏ நான் பாக்கணும் முடியாது தெரியாது, நீ அவன் என்ன நினைப்பான், நான் வாக்கு மீறினு நினைப்பான், நாயை அனுப்பிச்சு நாயை திருப்பி நான் வாங்கிட்டேன் நினைப்பான், உனக்கு என்ன கொள்ள போகுது போ அப்படிங்கிறான். அது போக மாட்டேங்க, பக்கத்துல இருக்கு ஒரு பனம்பழம் மாதிரி என்னமா கறந்துருக்கு, எடுத்து வாங்கி அடிச்சுட்டான், மண்டை பழந்துருச்சு. அந்த நாய் அப்படியே அந்த இடத்த துடிச்சு கீழே விழுந்து செத்து போச்சு. அதுக்கப்புறம் அந்த பய கழுத்துல என்னமோ இருக்கேன்னு எடுத்து பார்த்தா கதையே வேற, போய் அந்த வணிகத்தை சொல்லி அழுதுருக்கான், அந்த மாதிரி நடந்து போச்சு, நான் கொண்டு விட்டேன் அப்படி. அட பாவி, நிதானம் இல்லாம ஒரு காரியம் பண்ணிட்டு, பெயர்பட்ட நாய் அப்படின்னு சங்கிலியை திருப்பி கொடுத்துருக்கிறேன். இந்த பய யோசிச்சா, இனி அந்த சங்கிலி இருந்துதான் நமக்கு என்ன அப்படின்னு அதை ஒரு சமாதி ஆக்கி அந்த நாயை, அந்த சமாதி பண்ணிருக்கனா அந்த நன்றி உள்ள அந்த நாய், அது நாய் கோயிலாவே ஆயிப்போச்சு. ஒரு சின்ன செய்தி தான், ஆனா அதுக்குள்ள எவ்வளவு பெரிய வாழ்க்கை இருக்கு பாருங்க. ரெண்டு செய்தி இருக்கு. பல பேருக்கு சார் வாழ்க்கையில நிதானமே கிடையாது, நிதானமா இருக்க வேண்டிய இடத்துல நிதானமா இல்லாம போய் எத்தனை சிக்கலை வர வச்சிருக்காங்க சார் வாழ்க்கையில. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய இடம். நாயை பத்தி சொல்றதுக்கு நான் கதை சொல்லிட்டு உட்காந்துருக்கிறேன், நிதானம் இல்லைன்னா எவ்வளவு பெரிய தீங்கு அழைச்சிடுறோங்கிறதுக்கு ஒரு பெரிய அடையாளம். ஒரு சமஸ்கிருத கவிஞன் பாரவின்னு பேர், அவர்த்து சும்மா இல்லாம ஒரு கவிதை ரெண்டு வார்த்தை எழுதி வச்சான். என்னன்னா, எது செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய், நிதானமா செய், அவதர போட்டு ஒண்ணு செஞ்சுட்டு ஏண்டா செஞ்சோன்னு பிறகு வருத்தப்படாத, இது மாதிரி பொறுமை உள்ளவனுக்கு சம்பத் செல்வம் நிறைய வந்து சேருகிறதுன்னு ஒரு தாமிர எல்லையில ஒரு கவிதையை எழுதி வச்சுட்டான் பாரவிங்கிற கவிஞன். அந்த ஊர் ராஜா அதை படிச்சுட்டு அவனுக்கு மனசு என்னமோ பண்ணிச்சு, கட் பண்ணி எழுதிப்பிட்டான், இந்த கவிஞன் யாரு, இந்த கவிஞன் யாரு, இந்த கவிஞன் யாரு அப்படின்னு. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ராஜா பாருங்க, ஒரு நாள் நான் காட்டுக்கு போறேன், வேட்டையாட போறேன், நான் வேட்டையாடி ஒரு வாரம் ரெண்டு வாரம் ஆகும்னு சொல்லிட்டு பொண்டாட்டிட்ட சொல்லிட்டு வேட்டைக்கு போறேன்னு புறட்டு போயிட்டான் ராஜா. ராஜாக்கள் தனியும் உங்களுக்கு சகுனம் எல்லாம் பார்ப்பாங்க. கொஞ்சம் அன்னைக்கு ராத்திரியே மேற்கொண்டு வேட்டைக்கு போகாம திரும்பி வந்துட்டான். வந்து அரண்மனையில யாருக்கும் தெரியாது, இவன் பாட்டுக்கு இந்த ராஜா அரண்மனைக்குள்ள நுழைஞ்சா அவன் பெட்ரூம்ல அவனுடைய மனைவி இன்னொருத்தோட பட்டிருக்கான், உள்ள ஒரு ஆண் குரல் கேக்குது, பட்டிருக்கான், வந்து ஆத்திரத்துக்கு வாழை உருவிட்டு பொண்டாட்டிய கொல்ல போறேன், அந்த வந்திருக்கிற ஆம்பளை கொல்ல போறேன் அப்படின்ட்டு வேகமா அந்த வாழை உருவினான் பாருங்க. நல்ல வேலை இந்த தாமரை இல்ல இருந்த கவிதைய அது மேல வச்சிருந்தான், வாழ்பட்டு அது கீழே விழுந்தது. எட்டு படிச்சான், அவனுக்கு என்ன இருந்தாலும் எந்த காரியம் செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சுன்னு பாருங்க. அந்த வாழை கீழே போட்டு உள்ள உரிமையிட்டு போய் மனைவி விட்ட யாரும் வேணும், 14 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போச்சு நம்ம புள்ள, ஞாபகம் இருக்கா, ஆமா கண்டுபிடிச்சு கொண்டாந்துட்டாங்க. அந்த பையன் வளர்ந்துட்டான், 14 வருஷத்துல பெரிய ஆளா, இவன் கொண்டு இருந்தா என்ன இருக்கும், பொண்டாட்டி கொண்டு புள்ளைய கொண்டு ஒண்ணு இல்லாமல போயிருப்பான், எவ்வளவு பெரிய விஷயம் அது. எனவே நிதானம் என்பது வாழ்க்கையின் மிகப்பெரிய சூத்திரதாரி. பல பேர் நிதானம் இல்லாததால் தங்கள் வாழ்க்கையை இழந்திருக்கிறார்கள், தங்களை இழந்திருக்கிறார்கள். எனவே நிதானம் மிக 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 அவசியமான ஒரு குணம்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய பாட்டொன்று கேட்போம் நிகழ்ச்சியில் 1957 ஆண்டு வெளிவந்த அம்பிகாபதி என்ற திரைப்படத்தில் இருந்து ஓர் பாடலை தெரிவு செய்துள்ளேன். கே டி சந்தானம் அவர்கள் இயற்றி ஜி ராமநாதன் அவர்களால் இசையமைக்கப்பட்டு டி எம் எஸ் சவுந்தரராஜன் அவர்களால் பாடப்பட்ட பாடல் இது. இந்த அம்பிகாபதி என்ற கதை கம்பன் மகன் அம்பிகாபதி சோழன் மகளான அமராவதியை விரும்பியதால் அரசன் வெறுப்புற்று காம கழிப்பின்றி அருள் சுவையுடன் 100 பாடல்கள் அம்பிகாபதி பாடிவிட்டால் அமராவதியை மனம் முடித்து தருகின்றேன் என்கின்றான் அரசன். அம்பிகாபதியும் இதற்கு ஒப்புக்கொண்டு பாடும் கடவுள் வாழ்த்து பாடல் ஒன்றை எடுத்துக்கொண்டு 99 பாடல்கள் பாடியதும் 100 பாடல்கள் பாடிவிட்டதாக எண்ணி அம்பிகாபதியின் காதலி அமராவதி அவன் முன் தோன்ற காமச் சுவையுடன் கூடிய சற்றே சரிந்த குழலோயி துவள தரளவடம் என்ற பாடலை அம்பிகாபதி பாடிவிடுகிறார். இப்பாடல் கடவுள் வாழ்த்து பாடலாகும். அதனால் போட்டியில் தோற்றதாக தீர்ப்பளித்து அம்பிகாபதிக்கு மரண தண்டனை கொடுத்து விடுவர். சற்றே சரிந்த குழலி என்ற பாடலை கேட்டவுடன் இந்த பாடல் என்ன வகை பாடலாக இருக்கும் என்று தேடினேன். இப்பாடல் ஒரு அருமையான கட்டளை களித்துறை என்ற பாடல் வகையை சேர்ந்தது. பாடலை வாசிக்கின்றேன், கேளுங்கள். சற்றே சரிந்த குழலே துவள தரளவடம் துற்றே அசைய குழல் ஊசலாட துவர்கொள் செவ்வாய் நன்றேன் ஒழுக நடன சிங்கார நடை அழகின் பொற்றேறிருக்க தலையலங்காரம் புறப்பட்டது. இது ஒரு பெண்ணை வர்ணிக்கும் ஒரு பாடல். அம்பிகாபதி பாட வேண்டிய 100 பாடல்களும் அருட்சுவையுடன் காம கழிப்பின்றி இருத்தல் வேண்டும். ஆனால் 99 பாடலுக்கு பின் இந்த பாடலை அமராவதியின் முன்வருகையை கண்டு அம்பிகாபதி பாடியதால் அதில் தோற்றதாக சொல்லப்படுகின்றது. அம்பிகாபதி அமராவதி கதை ஒரு கற்பனை கதையாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. அதனால் இந்த பாடலை எழுதியவர் யார் என்ற விவரம் எனக்கு கிடைக்கவில்லை. இந்த பாட்டை வடிவேலும் மயிலும் துணை என்று தொடங்குகின்றது டி எம் எஸ் சவுந்தரராஜனின் குரல். இதோ உங்களுக்காக வடிவேலும் மயிலும் துணை, அம்பிகாபதி படத்திலிருந்து டி எம் எஸ் சவுந்தரராஜன். மீண்டும் இன்னும் ஒரு பாட்டொன்று கேட்போம் நிகழ்ச்சியில் மற்றொரு பாடலுடன் சந்திக்கும் வரை விடைபெறுவது ருத்ரா.
வடிவேலும் மயிலும் துணை, வடிவேலும் மயிலும் துணை, சொல்வளமார்ந்தன் தமிழால் தந்ததமும் கந்தனை பாட வடிவேலும் மயிலும் துணை. நடராஜன் அருள்பாலன் நான் மறை கொள்ளும் சீலன், நடராஜன் அருள்பாலன் நான் மறை கொள்ளும் சீலன், தடமேவும் பொழில் சூழும் தணிகை வாழும் பரமஞான குருபரன். வடிவேலும் மயிலும் துணை,
பாட்டுகள் முடிந்து விட்டன.
வெங்காயம் 98 பாடி விட்டான் ஐயா.
என்னமா அமராவதி அவளுக்கு தானோ?
இதையா உன் உப்பு வாயால சொல்ற?
தமிழ் மாலை தன்னை சூடுவான், தமிழ் மாலை தன்னை சூடுவான், கொள்வை தளிர் மாலை மலர் மாலை ஜெப மாலை உடன் தந்த தமிழ் மாலை தன்னை சூடுவான், கொள்வை தளிர் மாலை மலர் மாலை ஜெப மாலை உடன் தந்த தமிழ் மாலை தன்னை சூடுவான். வெப்பு பாதமோடு பித்தமான பிணி மொய்த்து உடம்போடு, தாபமிகு வெப்பு பாதமோடு பித்தமான பிணி மொய்த்து உடம்போடு, சாருமைய துன்ப சாகரம் உடல்து சாதனை இழந்து வருந்தாமும், சாருமைய துன்ப சாகரம் உடல்து சாதனை இழந்து வருந்தாமும், தாளை அழித்திட வேணும் என புதி பாடருணை கிழிநாதன் அழைத்திட தயவுடன் விரைந்து அரும்பழை பொழிந்து முத்தை கருமத்து என முதலடி உதைத்த தழைத்த கருணையை நினைத்து நினைத்து கவிமல கொடுத்த தமிழ் மாலை தன்னை சூடுவார், கொன்றை தளிர் மாலை மலர் மாலை கெப மாலை உடன் தந்த தமிழ் மாலை தன்னை குழலே துமள தரணவடம் துத்தேசைய குழயூசலாட சற்றே சரிந்த குழலே துவள தரணவடம் துத்தேசைய குழயூசலாட கொள் செவ்வாய் நற்றே நொழுக நடன சிங்கார நடையழகில் பொற்றேறிருக்க.
நீ 99 தான் பாடியிருக்கிறாய்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
சென்றல் வந்து என்னை தொடும் அகசத்தம் இன்றி முத்தமிடும் பகலே போய்விடு இரவே.